கௌரவ பி சத்தியலிங்கம் உறுப்பினர் அவர்கள், உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் நேரம் 11 நிமிடங்கள்.
கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த பாடுதேடு தொடர்பாக இங்கு பேச கிடைத்த சந்தர்ப்பத்துக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இலங்கை சுதந்திரமடைந்த போது இலங்கையினுடைய பொருளாதார குறிகாட்டிகள் ஆசிய நாடுகளிலே பல நாடுகளை விட மிகவும் சிறப்பாக இருந்தது. ஜப்பானுக்கு அடுத்த நிலையில் இருந்ததாக சொல்லுகிறார்கள். ஆனால் இலங்கை பின்பற்றிய பிள்ளையான அரசியல், பொருளாதார, கல்வி மற்றும் சமூக கொள்கைகளால் பொருளாதாரத்திலேயும் சமூக விழுமியங்களிலேயும் பின்தள்ளப்பட்டு இனக்குழுக்களுக்கிடையே முரண்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டு இறுதியில் வங்குரோத்தடைந்த ஒரு நாடாக மக்களை கொண்டு வந்து நடுரோட்டில் நிற்பாட்டினார்கள். இந்த நிலையில்தான் தற்போதைய அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் அனுசரணை, அதேபோல கூடிய வரி விதிப்புகள், வீண் விரயத்தை குறைத்தல் போன்ற நடவடிக்கைகளை எடுத்து, அதோடு அதிகரித்த உல்லாச பிரயாணிகளின் வருகை, இந்த வருமானங்கள் எல்லாத்தையும் எடுத்து இலங்கையினுடைய பொருளாதாரத்தை ஓரளவு உறுதிநிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றது. அந்த வகையில் இந்த அரசாங்கத்துக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிலையை தக்க வைப்பதற்கு தொடர்ச்சியான இறுக்கமான நிதி நிர்வாகத்தை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அதோடு நாட்டை மீள கட்டியெழுப்ப அனைத்து மக்களையும் சமனாக நடத்தக்கூடிய அரசியல், பொருளாதார, கல்விக் கொள்கைகளை வகுத்து செயற்பட வேண்டிய பாரிய பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது. ஒரு அரசின் வரவு செலவு திட்டம் என்பது நிதி முகாமைத்துவம் என்பதற்கு அப்பால் நாட்டினுடைய அரசியல், பொருளாதாரம் மற்றும் சமூகத்தை கட்டியெழுப்பும் ஒரு கொள்கை பிரகடனமாகவே நான் அதை பார்க்கிறேன். இதுவே நாட்டின் எதிர்கால போக்கை எதிர்வு கூறுகின்ற, நாட்டில் சமாதானத்துடன் சகவாழ்வை உருவாக்குகின்ற அடிப்படையாக அமைய வேண்டும். இங்கே சமர்ப்பிக்கப்பட்டுள்ள 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை பெரும்பகுதி, அதாவது கிட்டத்தட்ட 65% வரவு செலவு திட்டத்தின் மொத்த பகுதி கிட்டத்தட்ட 6 அமைச்சுகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நிதி திட்டமிடல், பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு, மாகாண சபைகள் அமைச்சு, பொது நிர்வாக அமைச்சு, சுகாதார அமைச்சு, பாதுகாப்பு அமைச்சு, போக்குவரத்து பெருந்தெருக்கள் அமைச்சுகளுக்கு இந்த 65% நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து புரிந்து கொள்ளக்கூடியது, நிர்வாகத்தை திறம்பட நடத்துவதற்கும் அத்தியாவசிய சேவைகளை மக்களுக்கு வழங்குவதற்கும் கடனை மீளழிப்பு செய்வதற்கும் இந்த அரசு கூடிய கவனம் செலுத்துவதாக நான் உணர்கிறேன். ஆனால் முக்கியமான சில அமைச்சுகள் இங்கு தவறவிடப்பட்டிருக்கிறது. கல்வி அமைச்சுக்கு 316 பில்லியன் ரூபா, அது 6.79% இருக்கிறது. விவசாயம், விலங்கு வேளாண்மை, காணி, நீர்ப்பாசன அமைச்சுக்கு பெரிய தொகை ஒதுக்கப்படவில்லை, 221 பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு எரிசக்தி, டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு போன்றவற்கு குறைந்த அளவு நிதி ஒதுக்கப்பட்டிருந்தாலும் இந்த அமைச்சுகளுக்கு குறைந்த அளவு நிதி ஒதுக்கப்பட்ட இந்த அமைச்சுகளினுடைய எண்ணிக்கைகளை பார்க்கும்போது அவர்களுக்கு மூலதன செலவுக்கு கூடிய அளவு நிதி ஒதுக்கப்பட்டிருப்பது பாராட்டக்கூடிய விஷயம். ஆனால் போர் முடிவடைந்து 16 ஆண்டுகள் சென்ற பிற்பாடும் பாதுகாப்பு அமைச்சுக்கு மிகவும் பெரிய தொகை, 455 பில்லியன் ரூபா, மொத்த வரவு செலவு திட்டத்தினுடைய 10.26% ஒதுக்கப்பட்டிருப்பது எந்த விதத்தில் அதை நியாயப்படுத்தலாம் என்று நான் உங்களை கேட்டுக் கொள்கிறேன். இந்த பாரிய ஒதுக்கீடு இந்த நாட்டில் சமாதானத்தையோ அல்லது இந்த நாட்டினுடைய பொருளாதார அபிவிருத்தியோ ஏற்படுத்துவதற்கு எந்த விதத்தும் பங்களிப்பு செய்ய போவதில்லை என்றதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதேபோல பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான அமைச்சு 0.37% மொத்த பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சமூக வலுவூட்டல் அமைச்சு 0.87% தான் அந்த அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மேற்கூறிய 2 அமைச்சுகளும் நாட்டினுடைய மனிதவள மேம்பாட்டுக்கு மிகவும் அவசியமான அமைச்சுகள். ஆனால் இந்த அமைச்சுகளுக்கான நிதி ஒதுக்கீடு குறைவாக இருப்பது மன வருத்தத்தை தருகிறது. ஒட்டுமொத்த நிதியில 68% நிதி மீண்டும் வரும் செலவீனங்களுக்கு பயன்படுத்தப்பட இருக்கிறது. 32% நிதிதான் இந்த நாட்டினுடைய மூலதன செலவுக்காக பயன்படுத்தப்பட இருக்கிறது. ஆகவே 68:32 என்ற விகிதத்தில் மீண்டு வரும் செலவினங்களும் மூலதன செலவினங்களுக்குமாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நாட்டினுடைய உற்பத்தி பொருளாதாரத்தை நோக்கிய பயணத்தினூடாக தேசிய உற்பத்தியை கூட்டி ஏற்றுமதி வருமானத்தை பெருக்க மூலதன செலவினத்துக்கு தான் அதிக நிதி தேவை. அந்த விதத்தில் இந்த 32% மூலதன நிதி போதாமையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நிதி ஒதுக்கீடு செய்து அதனை செலவழிப்பது மாத்திரம் மாற்றத்தை ஏற்படுத்தாது. அந்த செலவால் ஏற்படும் விளைவை அளவிடக்கூடிய வகையிலே எதிர்கால திட்டங்கள் அமைக்கப்பட வேண்டும். நாடு நிலைபெறான பொருளாதார வளர்ச்சியை அடைய சமூகத்தில் காணப்படும் பாரிய ஏற்றத்தாழ்வுகள் நீக்கப்பட வேண்டுமானால் பொருத்தமான முதலீடுகளை நாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். ஏற்றுமதி வருமானம் அதிகரிக்கப்பட வேண்டும். இறக்குமதியை கட்டுப்படுத்தி சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகளை ஊக்கப்படுத்த வேண்டும். அதற்கான மானிய வசதிகள், அதற்கான தொழில்நுட்ப வசதிகள், இலகு கடன் சேவைகள் மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும். கிராமிய வறுமையை ஒழித்தல் தொடர்பாக உற்பத்தியில் ஈடுபடக்கூடியவாறு கிராமிய மக்களுக்கான வசதிகள் அங்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும். காணி கிராமிய உற்பத்தியில் மிகவும் முக்கியமானது. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய பிரதேசத்திலே மீளக்குடியேறுகின்ற மக்களுடைய பெருந்தொகையான காணி இன்றும் பல தினக்கலங்களின் கைகளில் இருக்கின்றது. இவ்வாறு இருக்கும்போது சிறு மற்றும் நடுத்தர உற்பத்தியாளர்கள் இந்த நாட்டுக்கு எவ்வாறு பங்களிப்பு செய்ய முடியும்? ஆகவே நான் மிகவும் பணிவாக கேட்டுக்கொள்கிறேன், இந்த காணிகளை விடுதலை செய்வதற்கு, அவர்கள் பயிர் செய்வதற்கு உரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அதே போல எங்களுடைய பிரதேசத்திலே குறிப்பாக போருக்கு பின்னரான காலப்பகுதியிலே இந்த மீள குடியேறுகின்ற பெரும் பாகான மக்களுக்கு விவசாய காணிகள் இல்லை, அல்லது விவசாய காணிகளும் குளங்களும் வனவள திணைக்களத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வனத்திலே கனக நீண்ட காலம், 40 வருடங்களுக்கு மேற்பட்ட காலம் எந்த புனரமைப்பும் செய்யாத குளங்கள் இருக்கின்றது.
2 நிமிடங்கள்
நீங்கள் தயவு செய்து அவற்றில் கவனத்தை எடுக்க வேண்டும். அதே மாதிரி உள்நாட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இங்கு வர வேண்டும். மிக குறைந்த தனிநபர் வருமானத்தை கொண்ட, குறைந்த அளவில் நாட்டின் மொத்த தேசிய உற்பத்தியில் பங்களிக்கின்ற வடக்கு மாகாணத்தில் முதலீட்டு வளையங்களை கொண்டு வருவதற்கான எந்த முன்மொழிவுகளும் இந்த பாதுகாட்டில் இல்லை. முதலீட்டாளர்கள் வடக்கு மாகாணத்துக்கு வர விரும்புகிறார்கள் இல்லை. அங்கு உற்பத்தி செலவு அதிகம் என்று சொல்லுகிறார்கள். வெளிநாட்டில் இருந்து மூலப்பொருட்களை கொண்டு வர வேண்டும். ஆகவே நான் உங்களை கேட்டுக்கொள்வது, இந்திய அரசாங்கத்தால் தர இருக்கின்ற அந்த 63.5 மில்லியன் டாலர்ஸ் நிதியை பயன்படுத்தி காங்கேசன் துறை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்யுங்கள். இப்போது காங்கேசன் துறை துறைமுகத்துக்கு போனால் இந்திய சினிமாக்களில் சண்டை பயிற்சிக்கு தெரிவு செய்த இடங்களைப் போல அந்த இடம் இருக்கின்றது. அதே மாதிரி தலைமன்னாரில் இருக்கிற இறங்குதுறை அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த பாதுகாட்டிலே சுற்றுலாத்துறை சம்பந்தமாக நிறைய விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்களுடைய வடகிழக்கு மாகாணம் முற்றாக கைவிடப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய வடகிழக்கு மாகாணத்திலே சுற்றுலாத்துறைக்கான எந்த திட்டமும் இங்கு கொண்டு வரப்படவில்லை. சுற்றுலாவுக்கான உட்கட்டமை வசதிகள் அங்கு இல்லை. சுற்றுலா மற்றும் உபசரிப்பு துறையில் முதலீடுகள் இல்லை. வடக்கில் சுற்றுலாவை மேம்படுத்த சந்தப்படுத்தல் தொடர்பான திட்டம் எதுவும் சொல்லப்படவில்லை. அதே போல கிளீன் ஸ்ரீலங்கா, இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தினுடைய நோக்கம் சூழலை துப்புரவாக்குவது மட்டுமல்ல, இது ஒரு தூய்மையான சமூகத்தை கட்டியெழுப்பும் திட்டமாகவே பார்க்கிறேன். கையூட்டல் இல்லாத, ஊழல் இல்லாத, போதையற்ற, இனவாதமற்ற, மொழிவாதமற்ற, மதவாதமற்ற, சமூக ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு இலங்கையை உருவாக்குகின்ற முயற்சியே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா. ஆனால் எங்களுடைய பிரதேசத்தில் என்ன நடக்கிறது? சில திணைக்களங்கள் மொழி வாரியாக, தயவு செய்து 2 நிமிஷங்கள் தாருங்கள், ஏன்னா 14 நிமிஷம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மொழி வாரியாக பார்க்கிறார்கள், இன ரீதியாக பார்க்கிறார்கள். அது உதாரணத்துக்கு சொல்ல போனால் தமிழ் மக்கள் மீளக்குடியேற சில இடங்களிலே மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை, வனவள திணைக்களம், அங்கு தமிழ் மக்கள் மீண்டும் தங்களுடைய பயிற்சியை செய்ய விடாமல், அங்கு குடியேற்றப்பட்ட மக்களுக்கு எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான ஏக்கர் காடுகளை துப்புரவு செய்ய விடுகிறார்கள். இது எந்த விதத்தில் அந்த திணைக்களங்களை அதை செய்கிறார்கள், அதுக்கு அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆகவே நாங்கள் கிளீன் ஸ்ரீலங்கா என்பது இந்த நான் மேற்கூறிய விடயங்கள் இல்லாத ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்கான ஒரு திட்டமாக நான் பார்க்கிறேன். தயவு செய்தால் சம்பந்தமாக நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல ஒரு தேசம் ஒன்றுபட்ட தேசிய நடவடிக்கை, நாங்கள் அதை வரவேற்கிறோம். எங்களுடைய சமூகத்தை இந்த போதை என்ற போதை வஸ்து என்ற பேரழிவில் இருந்து காப்பாற்றுங்கள். நாடு முழுவதும் மருத்துவ புனர்வாழ்வு நிலையங்களை அமைக்க முன்மொழியப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுடைய வடக்கு மாகாணத்திலே வடக்கு மாகாண சபை இருந்தபோது 5 மாவட்டங்களிலும் மருத்துவ புனர்வாழ்வுக்கான நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை பயன்படுத்த வேண்டும். ஆளணி பற்றாக்குறையால் முழுமையான பயனை அந்த நிலையங்கள் இருந்து பெற முடியாமல் இருக்கின்றது. அந்த நிலையங்களை முழுமையாக இந்த தேவைக்காக நீங்கள் பயன்படுத்தலாம். அதே போல சமூக வலுவூட்டல் சம்பந்தமான ஒரு சில
விடயங்களை
சமூக வலுவூட்டல் சம்பந்தமாக தயவு செய்து முக்கியமான விடயத்தை எனக்கு சொல்வதற்கு அனுமதி தாருங்கள். ஒரு நிமிடம். இந்த அஸ்வஸ்ம திட்டத்திலே வலது குறைந்தோருக்கான ஒதுக்கீடு மிகவும் குறைவாக காணப்படுகிறது. அவர்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில் பெரிய பில்லாக இருக்கிறது என்று சொல்லி பல வலுவிழந்தவர்களுக்கு அஸ்வஸ்ம தடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இந்த எலக்ட்ரிசிட்டியை நம்பி வாழுகிறார்கள். அவர்கள் முடியாதவர்கள், அவர்களுக்கு அது மிகவும் அவசியம். ஆகவே எலக்ட்ரிசிட்டி பில்லை வச்சுக்கொண்டு அவர்களுக்கான நிதியை நீங்கள் ஒதுக்காமல் விட வேண்டாம் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.
உங்களுக்கு நேரம் நிறைவடைகின்றது.
நன்றி.